விவிலிய தேடல் திருப்பாடல் 144.
எனது அருமை அன்புள்ளங்களே, சில ஆண்டுகளுக்கு முன் நான் பார்த்த ஒரு பிரெஞ்சு மொழி திரைப்படத்தின் பெயர் லூர்ஸ், அதாவது கரடி. காட்டில் அனாதையாக்கப்பட்ட ஒரு குட்டி கரடி மற்றொரு பெரிய கரடியுடன் தன் உறவை வளர்க்கின்றது என்பதும், இவ்விரு கரடிகளையும் வேட்டையாட வரும் மனிதர்களிடமிருந்து இவை எவ்விதம் தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றன என்பதும் தான் கதை. இயற்கையாக மிருகங்களை வைத்து தத்ரூபமாக எடுக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படம் பல விருதுகளை பெற்றுள்ளது. இந்த அற்புதமான திரைப்படத்தின் ஒரு சில காட்சிகளையே நான் பார்த்திருக்கின்றேன். அக்காட்சிகளில் ஒன்று என் மனதில் ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சியை அன்பர்களே உங்களுக்கு விவரிக்க முயல்கின்றேன். இந்த காட்சியின் துவக்கத்தில் அந்த சின்ன கரடி விளையாடிக் கொண்டிருக்கின்றது. பெரிய கரடி அருகில் இல்லை. அப்போது அங்கு வரும் ஒரு சிறுத்தை குட்டியை துரத்துகின்றது. குட்டி கரடி பல வழிகளில் தப்பிக்க முயல்கின்றது. இறுதியில் சிறுத்தையிடம் சிக்கிக் கொள்கின்றது. அந்நேரத்தில் அந்த குட்டி கரடி தன் வலிமையை எல்லாம் திரட்டி சப்தமாக கர்ஜிக்கிறது. உடனே சிறுத்தை நிமிர்ந்து பார்த்துவிட்டு குட்டியை விட்டு ஓடிவிடுகின்றது. அந்த குட்டி கரடியின் கர்ஜனையை கேட்டு சிறுத்தை பயந்து ஓடுவதைப் போல் அமைந்திருக்கும் அந்த காட்சியை காணும் நாம் கேமரா மெதுவாக பின்னோக்கி செல்லும் போதுதான் முழு உண்மையை உணர்கின்றோம். அதாவது, குட்டி கரடியின் கர்ஜனையை கேட்டு அந்த சிறுத்தை ஓடவில்லை. மாறாக அந்த குட்டி கரடியின் பின்னே 10 அடி தள்ளி நின்று பெரிய கரடி உருமிக் கொண்டிருப்பதை கேமரா காட்டுகின்றது. பெரிய கரடியை கண்டுதான் சிறுத்தை ஓடி விடுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். தன் கர்ஜனையை கேட்டுதான் சிறுத்தை ஓடிவிட்டது என்ற பெருமிதத்தோடு குட்டி கரடி பெரிய கரடியை நோக்கி ஓடுகின்றது. சிறுத்தையின் கீறல் ஒன்றால் காயப்பட்ட அந்த குட்டி கரடியின் முகத்தை பெரிய கரடி தன் நாவால் தடவி குணப்படுத்துவதாக அந்த காட்சி முடிவடைகின்றது. அன்புள்ளங்களே, 3.5 நிமிடங்கள் நடைபெறும் இந்த காட்சியை நான் பலமுறை பார்த்து நம்பிக்கை அடைந்துள்ளேன். நான் வழிநடத்தும் தியானங்களில் இந்த காட்சியை மற்றவர்களுக்கு காட்டி அவர்கள் மனதிலும் நம்பிக்கை வளர உதவியிருக்கின்றேன். தப்பிக்க ஒரு வழியுமே இல்லை என்ற அவநம்பிக்கை நம்மை சூழும் போது நமக்கு பின்புலத்தில் இறைவன் ஒரு கற்பாறையாய் நின்று நம்மை காப்பார் என்ற எண்ணம் இந்த காட்சியின் வழியாக நான் பெறும் நம்பிக்கை எண்ணம். தாயின் மடியில் உறங்கும் ஒரு குழந்தை இவ்வுலகிலேயே மிகவும் பாதுகாப்பான இடத்தில் இருப்பதாக உணர்வதில்லையா? தந்தையின் தோள்களில் அமர்ந்து வலம் வரும் ஒரு குழந்தை இவ்வுலகில் தானே மிகுந்த சக்தி வாய்ந்தவன் என்று கற்பனை செய்து கொள்வதில்லையா? அந்த ஓர் எண்ணத்தை இந்த காட்சி என் மனதில் உருவாக்குகின்றது. இந்த அற்புதமான காட்சியை இன்று என் நினைவுக்கு கொணர்ந்தது திருப்பாடல் 144. அன்பு இதயங்களே, நவம்பர் 20 இச்செவ்வாயன்று அகில உலக குழந்தைகள் நாள். சென்ற வாரம் புதன் அன்று இந்தியாவில் குழந்தைகள் நாளை நாம் கொண்டாடினோம். இந்த இரு கொண்டாட்டங்களையும் தொடர்ந்து இன்று குழந்தைகள் தொடர்பான ஓர் எண்ணத்தை நமக்குள் விதைத்திருப்பது திருப்பாடல் 144. எனதருமை அன்புள்ளங்களே, தாவீது சிறுவனாக இருந்த வேளையில் கோலியாத்து என்ற மனித மலையை வீழ்த்திய நிகழ்வை தாவீது அடிக்கடி தன் நினைவில் அசை போட்டிருக்க வேண்டும். அவர் அடிக்கடி அசை போட்ட அந்த உணர்வுகள் திருப்பாடல்கள் பலவற்றில் வெளியாகியுள்ளன. அவற்றில் ஒன்று நாம் இன்று சிந்திக்கும் திருப்பாடல் 144. தாவீதும் கோலியாத்தும் சந்திக்கும் அந்த காட்சியை நாம் சாமுவேல் முதல் நூல் 17 வாசிக்கின்றோம். கோலியாத்து வாள், ஈட்டி, கேடயம் என்ற பல கருவிகளின் பாதுகாப்பை நம்பி சண்டைக்கு வந்தபோது தாவீது என்ற அந்த சிறுவன் ஒரு கவணையும் கல்லையும் நம்பி அங்கு சென்றார். கவணையும் கல்லையும் விட தன் பின்னே இறைவன் இருந்து தன்னை காப்பார், தனக்கு வெற்றி தருவார் என்பதை தாவீது முழுமையாக நம்பினார். கோலியாத்து என்ற மனித மலையை வீழ்த்தி வெற்றி பெற தன்னை பயிற்றுவித்தவர் ஆண்டவர்தான் என்பது தாவீது தன் வாழ்வில் அடிக்கடி நினைவு கூர்ந்த உண்மை. அன்புள்ளங்களே, திருப்பாடல் 144 ஆரம்ப வரிகள் இந்த எண்ணத்தை
வெளிப்படுத்துகின்றன. போற்றி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. என் கற்பாறையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே.
என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி
அன்பு இதயங்களை, கடந்த இரு வாரங்களாக நாம் சிந்தித்து வந்த 142, 143 ஆகிய இரு திருப்பாடல்களின் தொனிக்கும் இன்று நாம் சிந்திக்கும் திருப்பாடல் 144 தொனிக்கும் உள்ள வேறுபாடுகள் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடுகள். தன் எதிரிகளால் தரையிலிட்டு நசுக்கப்பட்ட தூசியைப் போல் உணர்ந்த தாவீது இந்த திருப்பாடலில் எழுந்து உறுதியாக நிற்பதை காணலாம். அவரை அப்படி நிற்க வைத்த இறைவனை புகழ்ந்து இப்பாடல் பாடப்பட்டுள்ளது. இந்த புகழுரையில் தாவீது ஆண்டவருக்கு தரும் உருவகங்கள் என்ன? கற்பாறை, கோட்டை, கேடயம், புகலிடம். இதையொத்த உருவகங்களை தாவீது திருப்பாடல் 18 பயன்படுத்தியுள்ளார். இதோ திருப்பாடல் 18 இரண்டாம் இறை சொற்றொடர்.
ஆண்டவர் என் கற்பாறை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண்.
அன்பு இதயங்களே, வெற்றிக்கு நன்றி என்ற தலைப்புடன் எழுதப்பட்டுள்ளது திருப்பாடல் 144. இப்பாடலில் பல்வேறு எண்ணங்கள் வெளிப்பட்டாலும் பாடலின் மையமாக கூறப்படும் ஓர் எண்ணம், வெளிப்படும் ஓர் உணர்வு நன்றி. பல வேளைகளில் நாம் வெற்றி பெறும்போது இந்த வெற்றிக்கு காரணமானவர்களை மறந்துவிட்டு ஏதோ நமது முயற்சியால் மட்டுமே வெற்றி கிடைத்தது போல எண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த எண்ணத்திற்கு முற்றிலும் மாறாக தாவீது தான் அடைந்த வெற்றிகளுக்கு இறைவனையே காரணமாக்கியுள்ளார். எனவே நன்றியால் நிறைந்து பாடுகின்றார். அன்பு இதயங்களே, நன்றி என்ற அந்த சிறு சொல்லுக்குள் பல உணர்வுகள் பொதிந்துள்ளன. வருகிற வியாழனன்று அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நன்றி நாள், தேங்க்ஸ் கிவிங் டே கொண்டாடப்படுகின்றது. இத்தருணத்தில் இந்த பாடலை நாம் சிந்திப்பது பொருத்தமாக தெரிகின்றது. நன்றிக்கென்று ஒரு நாளை ஒதுக்க வேண்டுமா என்ற கேள்வி எனக்குள் அவ்வப்போது எழும். அன்புக்கு ஒரு நாளை குறித்து விட்டது போல் நன்றிக்கும் ஒரு நாளை ஒதுக்கி அந்த உணர்வை வியாபாரமாக்கும் முயற்சியோ என்ற கேள்வி எழுகின்றது. அன்பு இதயங்களே, ஒவ்வொரு நாளும் எழும்போதும் மீண்டும் படுக்கச் செல்லும் போதும் நம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் மேலோங்கி இருக்க வேண்டிய ஓர் எண்ணம், உணர்வு நன்றிதானே.
ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று, ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று, ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று, ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று.
எனதருமை அன்புள்ளங்களே, தன் நன்றி உணர்வுகளுக்கு மையமான இறைவனை பாறை என்றும் கோட்டை என்றும் போற்றிய தாவீது அடுத்த இரு சொற்றொடர்களில் மனித இயல்பை குறித்து பேசுகின்றார். ஏதோ தத்துவம் பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் தாவீது இவ்விதம் பேசவில்லை. அளவற்ற சக்தியாக ஆண்டவன் எழும்போது அவருக்கு முன் தான் ஒன்றுமில்லை என்ற உணர்வு எழுந்ததால் அதை ஒரு கேள்வியாக இங்கு தொடுக்கின்றார் தாவீது.
ஆண்டவரே, மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார்? மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார்? மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர், அவர்களின் வாழ்நாட்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை.
தாவீது இங்கு எழுப்பும் இந்த கேள்விகள் திருப்பாடல் 8 அவர் எழுப்பிய கேள்விகளை நமக்கு நினைவுறுத்துகின்றன. இதோ திருப்பாடல் 8 நாம் காணும் வரிகள்.
உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்?
இறைவனின் அளவற்ற இயல்பை, வல்லமையை எண்ணுகையில் நமது சக்தியற்ற ஒன்றுமில்லாமை நமக்கு நினைவுறுத்தப்படுகின்றது. எல்லையற்ற இறைவனின் பிரசன்னத்தில் நமது உண்மை நிலையை உணர்வதும் அந்த உணர்வின் ஒரு வெளிப்பாடாக இறைவனுக்கு நன்றி பகர்வதும் இன்று நாம் தாவீது வழியாக திருப்பாடல் 144 கற்றுக்கொள்ளும் பாடங்கள். எனதருமை அன்புள்ளங்களை, திருப்பாடல் 144 ஒரு சில வரிகள் கவிதை வரிகளாக ஒலிக்கின்றன. தாவீது பயன்படுத்தியுள்ள உருவகங்களும் எண்ணங்களும் நம் சிந்தனைகளுக்கு இதம் அளிக்கின்றன. முக்கியமாக தாவீது தனக்கு அடுத்த சந்ததி எவ்விதம் வாழ வேண்டும் என்று காணும் கற்பனை நம்முடைய மனதில் நம்பிக்கையூட்டுகின்றது. இதே ஆசி மொழிகளை, ஜபங்களை நாமும் நமது இளைய தலைமுறைக்காக இன்று எழுப்புவோம். தாவீது எழுதியுள்ள இந்த கவிதை வரிகளோடு இன்றைய விவிலிய தேடலை நாம் நிறைவு செய்வோம்.
இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். பதினரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். என் புதல்வர்கள் இளமையில் செழித்து வளரும் செடிகள் போல் இருப்பார்களாக. என் புதல்வியர் அரண்மனைக்கு அழகூட்டும் செதுக்கிய சிலைகள் போல் இருப்பார்களாக. எம் களஞ்சியங்கள் நிறைந்திருப்பனவாக. வகை வகையான தானியங்களால் நிறைந்திருப்பனவாக. எங்கள் வயல்களில் ஆடுகள் ஆயிரம் பல்லாயிரம் மடங்கு பழுகட்டும். எங்கள் தெருக்களில் அழுக்குரல் இல்லாதிருக்கட்டும். இவற்றை உண்மையாகவே அடையும் மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட மக்கள் பேறு பெற்றோர். விவிலிய தேடல் திருப்பாடல் 144 இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.